ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு துதி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அழகில் சோதியன் நம்பதத்தாடுவான் மலர் சில பெண்வாழ்த்தி வணங்குவான் ஊரடைந்த உடம்பின் கிழவியே தான் அடைந்த உறுதியைச் சாருவான் தேனடைந்த மலர்பொழில் பிள்ளைகள் மாநகன் செய்வரவர் திருவாரூர் வந்து திருச்சிற்றம்பலம் போந்து கருவாதை யாம் தீர கரை கண்டன் கடன் மலரார் தருவேத பாசகத்தேன் தமிழும் அருபதமாம் குருநாதன் இருபதமே ஒருபதமாம் புரிகிறதே. பேசும் பொருள் கிடக்கிடமாம் பெற்றிருந்த மாசில் மணியில் மணிவார்த்தை பேசி பெரும் துறையே என்று பிறப்படுத்தேன் நல்ல மருந்தெல்லும் அடி என் மனத்தேருக்கு. சென்ற வகுப்பிலே நான் திருவாதவூரடிகள் புராணத்திற்கு அறிமுக உரை சொன்னோம். அந்த வகுப்பிலே புராணத்திலிருந்து கடவுள் வாழ்த்து பாடல்கள் இரண்டு பார்த்தோம். அந்த பாடல்களை படித்துவிட்டு தொடர்ந்துதான் புராணத்தை பார்த்தோம். விநாயகப் பெருமானுக்கான காப்பு செய்யும் முதல் செய்யும் பவள பார்ப்பறையில் நிலவு எரிபொருந்த நிற்றழகு பச்சுடம்பில் திகழ மாதுடன் நின்று ஆடிய வரம் சிறுவனை பாரதப் பெரும்போர் தவழமா மறுக்கொண்டு ஒடித்து ஒரு கரத்தில் தரித்து உயர்கிரி புறத்து எழுதும் கவளமா கழிச்சில் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைகொள்வா என்பது விநாயகப் பெருமான் வாழ்த்து. இதை விளக்கமாக பார்த்துட்டோம். அடுத்த வாழ்த்து அம்பலவாணிக்கு.
உயிர் தம்பு போது
இதுலையும் இந்த பாடலுடைய பொருளையும் விரிவாகவே நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அடுத்த பாடல் சிவகாமி அம்மையாருடைய துதி.
ஆடக சிதம்பர அடங்கு உமை அணங்கிலா நாடகன் அனந்த சுகம் நன்கு புனை பங்கினாள் ஏடகவனம் குருவ எங்கனும் எங்குளாள் பாடகம் இழந்து சிறு பங்கயம்
ஆடகம் தமிழ் சொல்லாக கொண்டால் ஆடுகின்ற அகம் டான்சிங் ஸ்டேஜ். வடமொழி சொல்லாக கொண்டால் தங்கம் ஆடகம் என்ற வடமொழி சொல்லுக்கு ஸ்வர்ணம் கோல்ட். சிதம்பரத்தில் இருக்கின்ற சபை அது ஆடகம் ஆடக ஆடகம் பொற்சபை. ஆகவே பொன்மயமான சிதம்பரம் அந்த சிதம்பரமாகவே இருக்கின்ற அணங்கு சிதம்பர அணங்குன்னு சொன்னார். பெருமான் ஒரு பொன்மயமான சபையிலே நடிக்கின்றான். அந்த சபையிலே அவன் ஆட்டத்தை அருகிலே இருந்து கொண்டு அம்மையார் பார்க்கின்றார் என்ற அளவிலே நாம் அறிவோம். அதை விட நுண்மையான விஷயம் என்னன்னா அந்த அரங்கமாகவே அம்மையார் தான் இருக்கின்றார். பெருமான் ஆடுகின்ற ஸ்டேஜ் ஆடகமாகவே சக்தி தான் இருக்கின்றது. இந்த காரணத்தினால சிதம்பரத்தில் இருவருமே சமமாக பூசிக்கப்படுகிறார்கள். சபைக்கும் பூசை உண்டு சபாபதிக்கும் பூசை உண்டு. சபையிலே நடிக்கின்ற பெருமான் சபாபதி, அவன் நடிப்பதற்கு இடம் கொடுக்கின்ற சபை அம்பாள், இருவருமே அந்த கோயிலுக்கு சொந்தக்காரர்கள். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, சிவன் கோயிலில் துவாரபாலகர்களாக புருஷர்கள் தானே இருப்பார்கள். டிண்டி முண்டி பெருமான் மூன்று புறங்களை எரித்த பொழுது மூவரை உயர் கொண்டார். அந்த அங்கு உயிந்து போன மூவர் சிவ பூஜை செய்து உயிர்ந்தார்கள் நெருப்பு படாமல். அந்த மூவரில் இருவரை காவலாளர் என்று ஏவினான் நம்பியார் சொல்றார், திருப்புங்கூர் தேவாரத்தில் சொல்றார். அந்த இருவர் தான் அம்பலத்திலே காவலராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு டிண்டி என்றும் முண்டி என்றும் பெயர். சபையில காவல்காரங்களா இருக்காங்க. ஆனா மேலகோபுர வாசல் வழியா உள்ள நுழையிறோம். படி இறங்கினா தாய்மானவர் காட்சி கிடைக்கும். படி இறங்குவதற்கு முன்பாக இந்த பெரிய பிராகாரத்துக்கு உள்ளடங்கி பெருமானுடைய தாய்மானவர் கோயிலுக்கு போற படி இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாசல் இருக்கு. இந்த வாசல்ல ரெண்டு பக்கமும் இரண்டு பெண்கள் காவல் செய்கிறார்கள். உள்ளே இருப்பது சிவன் கோயில், வாயிலே காவல் புரிபவர்கள் இரண்டு. அடுத்த முறை சிதம்பரம் போகும்போது ஞாபகமா பார்க்கணும். அதுக்காக அப்ப உள்ளே இருப்பது, உள்ளே இருந்து பூசையை ஏற்றுக்கொள்வது அம்பாளும் தான் என்ற காரணத்தினால, அது சிவன் கோயில் மட்டும் இல்ல அம்பாளுக்கும் கோயில் என்ற காரணத்தினால காவல் பெண்கள் இருக்கிறார்கள். இப்ப தீட்சிதர் வந்து பெருமான பூஜை பண்ணாலும் சரி, அன்றைய தேசத்தில் அர்ச்சனை பண்ணாலும் சரி, சபையில ஏறின உடனே என்ன செய்வாங்க, முதல்ல அந்த ரிஷபர் இருக்காரு அவருக்கு ஒரு பூ வச்சு வணங்குவாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாட்சர படியோட ரெண்டு பக்கத்துலயும் பூ வச்சு வணங்குவாங்க. முதலிலே ரிஷபரை வணங்குவாங்க, அடுத்து சபையை வணங்குவாங்க, பிறகுதான் பஞ்சாட்சர படியை விதித்து உள்ளே சென்று நடராஜ பெருமானை வணங்குவாங்க. ஆடக சிதம்பர அணங்கு என்று இந்த தத்துவத்தை சொன்னார் ஆசிரியர். சிதம்பரமாகவே இருக்கின்ற பெண் அணங்கு என்றால் தெய்வ பெண், அணங்கு என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார் இளையான்குடி மாறனாயினர் புராணத்தில் சிறுக்கிழார் பெருமான். நமக்கு சாப்பாடு இல்லைங்கிறதுனால இந்த அர்த்தராத்திரியில வந்திருக்கிற அடியாருக்கு எப்படி உணவு போடுவதுன்னு நீ சொல்லிடாத, நீ தெய்வ பெண், நீ சொன்னா நடந்துடும். மனித பெண்ணா சொன்னா நடக்காது, தெய்வ பெண் என்று சொன்னா நடந்துடும். சாப்பாடு போடலாம்னு சொன்னாங்கன்னா சாப்பாடு கிடைச்சிடும். எப்படி சாப்பாடு போடுவேன்னு சொன்னாங்கன்னா சாப்பாடு கிடைக்காது. அதனால நாயனார் பயந்து சொல்றாரு, நமக்கு முன்பு இங்கு உணவு இல்லையாயினும் இவ குலக்கொடி பாகர்க்கு இனியவர் தமக்கு நாம் இன் அடுகில் தகவுர அமைக்குமாறு எங்களே அணங்கே தெய்வப்பெண்ணே. தெய்வப்பெண், தெய்வப்பெண்ணே வந்திருக்கிற அடியாருக்கு எப்படி சாப்பாடு போடுறதுன்னு நீ சொல்லு. அப்படின்னா எப்படி சாப்பாடு போடுறதுன்னா அந்த அம்மா சொல்லுதே தவிர எப்படி சாப்பாடு போடுறதுன்னு சொல்லக்கூடாது. எங்கனா ஊட்டலாம்னு சொல்லலாம், ஐடியா சம்பாட்டே தவிர நாம எப்படி ஊட்டுறது என்று சொல்லக்கூடாது. என்ன காரணம், தெய்வப்பெண். ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை இவ்வாறு மதித்து ஒழுகினால் நடக்காம எதுவுமே இருக்காது, எல்லாம் நடக்கும். நான் வெளிக்காட்டல. அப்ப இங்கு சபையா இருக்கின்ற சிவகாம சுந்தரி ஒரு தெய்வ பெண். அவள் ஆடக சிதம்பர அணங்கு. அவள் உமை உமா என்று சொன்னார், உமா ஹைமவதி இமவானுடைய மகள், தவத்திற்கு வடிவமாக இருப்பவள். தவத்தினால்தான் சிவத்தை அடைய முடியும், தவம் தான் சிவத்தை காட்டும். தவம் இல்லாமல் சிவனை உணர முடியாது. எத்தனை நேரம் திருமுறைகளோடு பழகினாலும், எத்தனை படித்தாலும் ஓதினாலும், தான்கிட்டே இருந்தாலும் தவம் இல்லை என்று சொன்னால் அருள் விளையாது அப்படின்னு அப்பருவன் நான் சொல்றேன். அரிய ஆயிரம் ஆரணம் ஓதினும் நெஞ்சு புகார். பெருமானை அறிவதற்கு ஆயிரம் ஆரணம் அப்படின்னா வேதம், அது வெறும் வடமொழி வேதம் இல்ல, தமிழ் வேதம் தான். எத்தனை திருமுறை பாராயணம் பண்ணாலும் மனசுல பகவான் வரமாட்டார். என்ன கண்டிஷன், ஒரு பைப்பு திறந்திருக்கு, பைப்புக்கு கீழே குடம் வச்சிருக்காங்க. ரெண்டு நிமிஷத்துல அந்த பைப்பு ரொம்ப அரை மணி நேரமா பைப்பு திறந்துருக்கு, அந்த குடம் ரொம்ப வெளியில தண்ணி ஓடிச்சு, நல்லா ரொம்ப இருக்கும்னு சொல்லிட்டு அந்த குடத்தை எடுத்து வீட்டுல போய் வைக்கிறோம். வீதியில இருந்து வீட்டுக்கு போற வர வீட்டுக்குள்ள போய் வச்சா குடத்துல தண்ணியே இல்லை. ஓட்டை குடம், தவம் இல்லாத மனிதன் ஓட்டை குடம். ஓட்டை விழுந்த குடம், தவம் இல்லாத மனிதனுக்கு என்ன ஊமை, ஓட்டை குடம். ஓட்டை குடத்துல மணிக்கணக்கா தண்ணி ரொப்பினாலும் தண்ணி நிற்காது. ஆகவே தவம் தான் சிவனை காட்டும். அதை முதலிலே இந்த உலகிற்கு காட்டியவள் நம்மையெல்லாம் பெற்றிருக்கின்ற கடமைப்பாடு கொண்ட அம்பாள். அம்பாள் சின்ன பெண்ணா இருக்கிறார், அஞ்சு வயசு கூட ஆகல. பரமேஸ்வரனுக்கு இமவானுடைய பெண்ணாகின்ற உமை தொண்டு செய்து கொண்டிருக்கிறாள். பரமேஸ்வரன் கைலாயத்திலே ஒரு பக்கத்திலே காழ்வரையிலே இல்லாத விருட்சம் என்ற ஒரு சிறப்பான ஆலமரத்திற்கு கண்களை நிறைந்து தன்னைத்தானே உணர்ந்திருக்கிறார் தன்னில் தன்னை அறிவும் தலைவனாக பெருமான் இருக்கின்றார். பரமேஸ்வருடைய மகேஸ்வர மூர்த்தங்கள்ல எல்லா மூர்த்தங்களும் கண்ணை திறந்து நம்மளை பார்க்கும், தட்சிணாமூர்த்தி மட்டும் நம்மளை பார்க்க மாட்டார், தன்னைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கும். கண்ணை திறந்து தட்சிணாமூர்த்தி பார்ப்பாரோ, இமை பாதி மூடியே இருக்கும், தனக்குள்ளேயே பார்த்துக் கொண்டிருக்கும். இந்த பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே மன்மதன் வந்து தீங்கு நினைந்து மோகனம் என்ற அன்பினை போட்டான். என் மனதை கலைக்க முயல்பவன் யார் என்று பெருமான் உற்று பார்த்தால் அவன் கொடியாகி போனான். இதை கண்டு சிறுமியாக இருக்கின்ற அன்பாள், அவளுக்கு ஹைமவத்தின்னு பேர், திவமானுக்கு பெண் என்பதனால ஹைமவதி, மலைக்கு பிறந்ததால் பாரதி என்ற அவள் அஞ்சினான். அஞ்சு அழுது கொண்டே ஓடிவிட்டான் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனால் அது அப்பா செல்லம், சில குழந்தைகள் அம்மா செல்லம், சில குழந்தைகள் அப்பா செல்லம். சிவகாம சுந்தரி யார் செல்லம்? அப்பா செல்லம். அப்பா வண்டியில போய் உட்கார்ந்துட்டு அழுதானா? அப்பா அவருடைய கண்களில் நீரை குறைத்து விட்டு ஐந்தெழுத்தை உபதேசித்து தவம் செய், தவத்தினால் பெருமானை அடையலாம். அப்ப ஐந்து வயது நிரம்பாத அந்த பெண் தவம் செய்வதற்காக வீட்டுல இருந்து புறப்படுறான். தவம்னா என்ன? வெயில் காலத்துல பஞ்சாகிரிக்கு நடுப்புல இருந்து ஐந்தெழுத்தை உத வேண்டும். பனிக்காலத்துல ஐஸ் குளம் இருக்கு, கௌரி குண்டம்னு பேரு, கைராய மலையை பிரதட்சிணம் பண்ணும் போது கௌரி குண்டம்னு ஒரு குளம் இருக்கு. கோட காலத்திலே ஐசா தான் இருக்கும், ஐச குத்திட்டு தான் உள்ள இறங்கணும், கீழே தான் தண்ணி இருக்கும். அதுல கழுத்தளவு தண்ணீர் இருந்து தவம் பண்றது, சுத்தி ஐஸ் ஃப்ரீசருக்குள்ள உட்காந்துட்டு தவம் பண்ற மாதிரி குளிர்காலத்துல இந்த தவத்தை செய்வதற்காக அம்பாள் புறப்படுறா. அம்பாள் புறப்படும் பொழுது அவளை வளர்க்கின்ற தாய் தடுக்கின்றாள். ஊ மா, ஊ என்றால் இனியவளே, மா என்றால் வேண்டாம், குழந்தை இந்த தவம் உனக்கு வேண்டாம் என்று தாய் தடுத்தார். நம்முடைய சாத்திரம் என்ன சொல்றதுன்னா, அம்மாவும் அப்பாவும் ஒரே மாதிரி பேசினாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, அம்மா அப்பா பேச்ச கேட்டுக்கலாம். அம்மா ஒன்று சொல்லி அப்பா ஒன்று சொன்னாதான் யார் பேச்ச கேட்கறது? கரெக்டா சொல்லுங்க. அம்மா ஒன்று சொல்றாங்க, அப்பா இன்னொன்று சொல்றாரு, யார் பேச்ச கேட்கணும்? அப்பா பேச்சதான் கேட்கணும். தந்தை சொல்ல மந்திரம், அதையும் அப்பா கேட்கிறார். கோச்சிக்காதீங்க அம்மா, சாரி அப்பா சொன்னதுதான் நான் கேட்கிறேன். அப்பா என்ன பண்ணிருக்காரு? அந்த இடத்து உபதேசம் பண்ணி தவம் பண்ணி சொல்லிருக்கிறார். குழந்தாய் வேண்டாம் என்று தடுக்கப்பட்ட பிறகும் தவம் செய்வதனால அவளுக்கு உமா என்று பெயர் வந்தது. உமா ஏன் பெயர்? மா என்றால் வேண்டாம் அர்த்தம். படமொழியில் குழந்தாய் இந்த தவம் உனக்கு வேண்டாம், உன்னுடைய பூமியை வாடு. யாராவது அஞ்சு வயசுல ஒரு பெண் கொண்டு தவம் செய்யலாமா? நாரதர் வந்து பின்னாடி சொல்றார், எலும்பும் தோறுமா இருக்கிறார் அப்பா, தவம் செய்து அண்ணன் ஆகாரம் இல்லாம தண்ணீரை பருகி தவம், தண்ணீரையே நிறுத்திட்டு காற்றிலேயே பருகி தவம், உடம்புல எலும்புதான் இருக்கு. இலையுதிர் காலத்துல இலைகளை உயிர்த்த ஒரு மரம் எப்படி இருக்கும்? கிளைகள் மாத்திரமா இருக்கும். அந்த மரத்திற்கு அபர்ணா என்று பெயர். பர்ணம் என்றால் இலை, இலைகள் நீங்கிய மரம் அபர்ணா. பார்த்தா எலும்பு கூடு மாதிரி இருக்கும். அந்த மரத்தை பார்த்தா நமக்கே கஷ்டமா இருக்கும், தண்ணீர் இப்படி இருக்குதே, ஒரு இலை கூட இல்லையே, ஒரு குளிர் இல்லையே. அந்த மரத்தை போல எலும்பை எண்ணிடலாம், தோல் வந்து லைட் பெயிண்டிங் மாதிரி இருக்கவள அந்த அளவு ஒல்லியா போயிட்டார். அதனால அவளுக்கு அபர்ணா என்று பெயர். அம்பாளுக்கு அபர்ணா பெயர். இலை இருந்த மரத்தை போல எலும்பாகி விட்டாள் அபர்ணா. அந்த நேரத்திலே தவத்தை கரைப்பதற்கு இறைவனே ஒரு முதிய பிரம்மச்சாரி கடத்துல வந்தார். ஏமா இப்படி இந்த சின்ன வயசுல நீ தவம் பண்றவங்க வேணுமா? இது எதுக்காக நீ தவம் பண்றேன்னு கேட்டார். அம்பாள் நேரடியா பதில் சொல்ல, பக்கத்துல இருக்கிற தோழி பெண்கள் சொல்றாங்க, பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அம்பாள் தபஸ் பண்றாங்க. யாரு? அந்த பிச்சைக்காரனா? இவ ஒரு நல்ல ஒரு அசங்காலம் அசங்காலம் பண்ணி கொடுத்தா சாப்பிட தெரியுமா அவனுக்கு? எங்க விஷம் இருக்குன்னு பார்த்து எடுத்து குடிப்பான். பொண்ணாட்டி நல்லா சமைச்சு கொடுத்தா சந்தோஷமா சாப்பிட தெரியும். அடிப்படை வீட்டுல சாப்பிடுறது அடிப்படை. வீட்டுல சாப்பிடணும்னா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். மினிமம் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. சாப்பாட்டுக்கு வெளியில போற வந்து கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? உருவதா பிச்சை எடுக்கிறோம். வீட்டுல சாப்பிட்டு படக்க கிடையாது, நல்லதா சாப்பிட்டு படக்க கிடையாது. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? வெள்ளு பிசாசு தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல தவம் தேவையா? சரி, தலையெழுத்து இப்படி இருக்கு, அவன் மேல ஆசை வந்துருக்குன்னா இந்த ஆசைக்கு கண்ணு கிடையாது, இவன் மேல வேணா வரும் அப்படின்னா வந்துருதுன்னு வச்சிருந்தாலும் கூட அவன் அல்லவா தவம் செய்ய வேண்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? நீயே பண்ணணும். சுவாமியே தன் வாக்கினால சொல்றாரு, அம்பால கல்யாணம் பண்ணிக்கணும்னா தான் தவம் செய்ய வேண்டும். இந்த கருத்தை சிறுகிடார் சொல்றாருங்க. ஒரே ஒரு இடத்துல சொல்றாரு, பெருமாள் அந்த கம்பையாற்றிலே வந்த வெள்ளத்தை கண்டு அஞ்சி அம்பாள் பெருமானுடைய மூர்த்தத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி தழுவிக்கொண்டாள். தழுவிக்கொண்ட பொழுது கல்லாள மரத்தின் கீழே அவளை பிரிந்து செய்த தவத்தின் பயனை பெருமாள் அடைந்தார். ரொம்ப நாளா வீட்டுக்காரிய பார்க்காம இருந்தா பார்க்கறதுக்கு அந்த தவத்தின் பயனை அடைவார்கள், யாரு கணவன்மார்கள் அடைவார்கள். அதுபோல பெருமாள் நீண்ட நாள் அம்பாளை பிரிந்து தவம் செய்து விட்டார், அந்த தவத்தின் பயனை இப்போது அடைந்தார். அம்பாளை உடைந்து கட்டிட்டாங்க என்று சேர்க்கிறார் சொல்றார். அதனை பொறுக்காது அங்கிருந்து புறப்பட்டாள் பெருமாள் பேரன்பு காரணமாக. அப்படி ஒருவர் செய்கின்ற தவம் என்பது எதனாலும் கலையக்கூடாது. அதனால சிவநந்தியை பொறுக்காது அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். சிவநந்தியை நம்ம வந்து செய்பவர்கள் நாக்கா இருக்கணும், இல்லைன்னா அங்கிருந்து தொடர்ந்து நிந்தியை கேட்காமல் ஓடிவிட வேண்டும். வந்திருக்கிற பிரம்மச்சாரி வேஷத்துல வந்திருக்கிறார், நைட்டுக்கு பிரம்மச்சாரி வேஷத்துல சாமி வந்திருக்கிறார். அந்த ஆடவன் மீது தன் அதிகாரத்தை செலுத்துறதுக்கு அம்பாள் விரும்பல. என்ன பண்ணாங்க, அந்த இடத்த விட்டு காரியம் பண்ணாலும் ஓடினாங்க. உடனே சாமி கையை பிடிச்சார், கையை பிடித்து சந்திரசேகரதாக கட்டி, ஏன் கையை பிடிச்சா உடனே பட்டு அடிச்சுட்டாங்க பண்றதுக்காக நான் தான் வந்திருக்கிறேன் ஜாகிரதையா சந்திரசேகரதாக காட்சி. காட்சி எடுத்து உடனே சொன்னார், தவம் செய்தது போதும் வா கைலாசத்துக்கு போனாங்க. அம்பாள் சொன்னாங்க, நான் வரமாட்டேன், எங்க அப்பா என்ன தவம் செய்தா செய்ய சொன்னார், எங்க அப்பா வந்து தவம் செய்தது போதும்னு சொன்னாதான் நீங்க நிறுத்தலாம். உங்களுக்காக தான் தவம் செய்கின்றேன் என்று சொன்னாலும் கூட என் தகப்பனுக்கு மதிப்பு வேண்டும், நீங்க வந்து பெண் கேட்டு திருமணம் கொள்ள வேண்டும், அதுவரையிலும் தவம் நிற்காது. சரிதானே, வீட்டுக்காரரே வந்து கூப்பிட்டாலும் ஓடிட கூடாது, தகப்பனுக்கு மதிப்பு வைக்க வேண்டும் அம்பாள் கட்டுறாங்க. நீங்க பெண் கேட்டு என்னை வைதிகமாக விவாதம் செய்து கொள்ள வேண்டும், என்றையுமே நாம் இருவரும் பிரியாதவர்கள் தான், அதுக்காக நம்ம உலகத்திற்கு நல்ல உதாரணம் காட்ட வேண்டும். மலையரையன் பொற்பாவை வாழ்வுகளால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்பது என்னேடி. சாமி அம்பாளும் திருப்பின்றி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போதும் உலகம் அறிய முடியாத சாமி கல்யாணம் பண்ணிட்டார் எல்லாரும் பண்ணுங்கிறது எதுக்காக சொல்லணும், சாமி எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், சேர்ந்து வாழ வேண்டியது தானே அப்படின்னு ஒரு தடை ஒரு கேள்வி வருது. அதுக்கு குருநாதர் பதில் சொல்றார், உலகறிய தீவேளாது ஒழிந்தனேல் உலகனைத்தும் கலந்தவின்ற பொருளெல்லாம் கலங்கிடுங்கான் காட்சாளரோ. பெருமானே சட்டப்படி விதிப்படி முறைப்படி ஒழுகவில்லை என்று சொன்னார். இந்த உலகத்திலே பின்னால் யாரும் சட்டத்தை மதிக்க மாட்டார்கள், முறை பிறழ்ந்து போகும், உலகம் அழியும், நினைச்சபடி வாழக்கூடாது என்பதனால பெருமான் அக்னி சாட்சியாக வேத விதிப்படி தன்னிடமிருந்து பிரிப்பே இல்லாத அந்த திருவுருள் சக்தியை மனம் புணர்ந்து கொண்டான். அது ஒரு லீலை. அப்பொழுது தவத்திற்கு எடுத்துக்காட்டுனா அந்த சிவகாம சுந்தரிக்கு மேல தவம் செய்தவர்கள் இல்லை. என்ன காரணம், அவர் சொன்னதெல்லாம் நடராஜா கேட்கிறார்னா அதை விட பெரிய தவம் என்ன இருக்கு. அவர் ஆடக சிதம்பர அணங்கு உமை என்று அந்த உமை என்ற அவர் சொன்னார். அணங்கிலா நாடக அனந்த சுகம், அணங்கிலான் அப்படின்னா வருத்தம் இல்லாத ஆடுகின்ற பெருமான், அணங்கிலா நாடக சாமி விடாத ஆடிட்டு இருக்கிறாரு, அவர் டயர்டா போயிடுவாரா, டயர்டா போக மாட்டார்னு சொல்றாரு ஆசிரியர். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி உலகத்தையும் உயிரொழியும் பெருமாள் படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், மறைக்கிறார், அருள்றார், பஞ்சகிருத்தியம் பண்றார். பஞ்சகிருத்தியங்கள் உண்மையில மூன்றுதான், ஐந்தையும் மூன்றில் ஒடுக்கலாம். அருளரை காத்தலிலும், அருளரை வந்து அழித்தலிலும், மறைத்தலை காத்தலிலும் ஒடுக்குவார்கள். ஏன் அருளலை அழித்தலில் ஒடுக்குவார்கள்னா, அருளல் என்பது என்ன, அறியாமையை அழித்தல் தான் அருளல். ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, வெளியில ஒரு திரை போட்டு மறைஞ்சிருக்கு, திரையை விளக்கினால் விளக்கினுடைய தரிசனம் கிடைக்கிறது. அறியாமை என்ற திரையை அகற்றப்பட்டால் மெய் புலனாகின்றது. ஆகவே அருளல் என்பது அழித்தலே. பெருமானுடைய அனுகிரகம் கிருத்தியம் உண்மையில அழித்தல் தான். எதனை அழித்தல், மெய்யுணர்வை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை அழித்தல், ஆணவ பலத்தை அடக்குதல், அறியாமையை அழித்தல், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு, பொய் இருள் கடிந்த மெய்ச்சுடரே. ஆகவே அருளல் என்பது கடிதல் தான், அருளல் என்பது கடிதல் அழித்தல். மறைத்தல் என்பது என்ன, மறைத்தல் என்பது காத்தல். பெருமாள் நமக்கு தெரியாம நிறைய விஷயங்களை ரகசியமா மறைச்சு வச்சிருக்கிறார், அதெல்லாம் உள்ளவாறு காட்டிட்டாருன்னா நமக்கு வந்து உலகத்துல பிரசக்தி, பிசினஸே டிரான்சாக்ட் ஆகும். நம்ம தலையிலேருந்து கால் வரையும் பெருமாள் பண்ணிருக்காரு, நீட் பேக்கிங் பண்ணிருக்காரு. நம்ம ஊர்ல குப்பைய தெருவில் எல்லாரும் பாக்குற மாதிரி போட்டுடுவோம், பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்ப அமெரிக்காலயும் ரஷ்யாலயும் குப்பை இல்லாமல் இருக்கும், குப்பை இல்லாம உலகத்துல எங்கேயுமே இருக்காது, குப்பை எல்லா ஊரும். ஆனா அங்க குப்பை இல்லாத மாதிரி தெரியுது, இங்க போனா குப்பையே இல்ல மாதிரி தெரியுது, யூஎஸ்க்கு போனா குப்பையே இல்லாத மாதிரி தெரியுது. இதெல்லாம் எப்படி தெரியுது? குப்பைய நீட்டா பேக் பண்ணிடுவாங்க, அது குப்பையா அது ஸ்டாக்கானு தெரியாது, வெளியில மட்டும் குப்பை எழுதி அதை போட்டுவாங்க. இது போல நம்ம சுவாமி நீட் பேக்கிங் பண்ணிருக்காரு. உடம்புகள் என்ன இருக்கு? குதிரை நீர், மலக்குகை, குப்பை. குப்பைய வெளியில தெரியாம நீட் பேக்கிங் பண்ணிருக்காரு. இதான் மறைத்தல். நாம அழகா இருக்கோமான்னு நாமளே கண்ணாடி பண்ணி பாத்துக்கிறோம், தோட்டம் மீஞ்சிருச்சுனா தெரியும் எந்த அளவுக்கு அழகா இருக்கும். இதை விட வேலை என்ன? நம்ம போட்டோவை பார்த்துட்டு ஒரு தலையாடிட்டாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அவர் எப்படி பண்ணவரா இருக்கணும்? அங்கேயும் ஒரு மறைத்தல் இருக்கு. இப்படி சாமி அந்தந்த இடத்துல மறைப்பு செய்யலன்னா காக்க முடியாது. அப்ப சீட் கோட்டட் பில், அம்மா என்ன பண்றாங்க, பல விஷயங்களை மறைச்சுதான் நம்மள வளர்க்கறாங்க. ஹோட்டல்ல வெளியில உட்காந்து சாப்பிடுறோம், கிச்சன் மறைவா தான் இருக்கும் இன்னைக்குமே. அது மறைவா இருந்தாதான் இங்க சாப்பிடலாம் ஒழுங்கா. ஒரு நாள் ஹோட்டல்ல கிச்சனுக்குள்ள போய் பார்த்துட்டோம்னா ஹோட்டல் வழியா நடந்து போறது கூட முடியாது மட்டும். ஆகவே மறைத்தல் என்பது காத்தல், அருள் என்பது அழித்தல். முத்தொழில் செய்கின்ற பெருமான் அந்த முத்தொழிலை எப்படி செய்கின்றான்னா விளையாட்டாக செய்கின்றான். நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்குது, சுவாமிக்கு விளையாட்டா இருக்கு. அவருடைய நாடகம் முத்தொழில் நாடகம், அதனை அணங்கிலா நாடகம் என்று சொன்னார். சிரமப்படாமல் செய்கின்ற பெருமான் படைத்து காத்த அழித்தலை சிரமமின்றி செய்கின்ற விளையாட்டாக லோகபத்து லீலா கைவல்யம் என்று பிரம்மசூத்திரம். உலகத்திலே ஒரு குழந்தை எவ்வாறு விளையாடுகின்றதோ அதே போல பெருமான் பெரிய செயல்களை விளையாட்டாக செய்கின்றான். யார் செய்கின்றான்? நடராஜ பெருமான் செய்கின்றான். அவன் செய்கின்ற அந்த விளையாட்டு நிகழ்வதற்கு பெருமாட்டி இடம் தருகின்றான். நம்ம வீட்டுல வீட்டுக்காரர் நமக்கு இடம் தந்திருக்கிறாரு, நம்ம அம்மா நம்ம அப்பாவுக்கு இடம் தந்திருக்கிறார். இடம் தருகின்றார், சபையாகின்ற இடத்தை தருகின்றார். அனந்த சுகன், பெருமாள் அளிக்கின்ற இன்பத்திற்கு ஒரு எல்லை உண்டா? நடராஜ பெருமாள் அளிக்கின்ற இன்பத்துக்கு எல்லையே கிடையாது. அது மற்றாது முற்றாது இவ்வணிநலம் என்று திருக்குறள் சொல்லப்பட்டது. இதை மட்டும் நம்ம ரெண்டாம் புரிஞ்சுக்கணும். வற்றுதல்னா என்ன, முற்றுதல்னா என்ன? பசி இருக்கு சோறு இல்லைன்னா வற்றிய நிலை, சோறு நிறைய இருக்கு பசி இல்லைன்னா முற்றிய நிலை. இந்த ரெண்டு நிலையும் சிவானுபவத்துல கிடையாது. சிவன் இன்பத்தை அழித்துக் கொண்டே இருப்பான், உயிர் அதனை குவித்துக் கொண்டு ஏங்கிக் கொண்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா, இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா, இது தடைபடக்கூடாது, இது நின்று போகக்கூடாது என்று உயிர் ஏங்கிக் கொண்டே இருக்கும். இப்ப உயிருக்கு அருட்பசியை கொடுத்து கொண்டே அந்த அருட்பசிக்கான உணவு என்ற தன்னுடைய திருவிடி இன்பத்தை ஊட்டிக்கொண்டே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே எல்லையின்றி எப்பொழுதும் இருக்கும். அதுதான் சிவனுலகத்தில் இருக்கின்ற இன்பம். அதான் அனந்த சுகன் என்று சொன்னார். எல்லையில்லாத இன்ப வடிவினர் நன்கு புனை பங்கினாள். அப்படிப்பட்ட நடராஜ பெருமானுடைய ஒரு பாகத்திலே நன்கு புனையப்பட்டவள், நன்கு சேர்க்கப்பட்டவள், நன்றாக பொருத்தப்பட்டவள். சிவம் என்ற அந்த பரமசிவம் இருக்கின்றதே, அந்த பரம்பொருள், அந்த பொருளுக்கு ஒரு பங்கு, நன்றாக பங்கு கொண்டவள், நன்றாக பங்கு கொண்டவள் சொன்னார். அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அர்த்தநாரீஸ்வரர் நம்ம பாக்குறோம், இடது பக்கம் அம்பாள், வலது பக்கம் சுவாமி. இது வழிபாட்டிற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்ட உருவம், வழிபாட்டிற்கென்று கொடுக்கப்பட்ட உருவம். அப்படின்னா இடது கை அம்பாளுடையது, வலது கை சுவாமியோடது, இடது கண் அம்பாளுடையது, வலது கண் சுவாமியோடது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இது தப்புன்னு நான் சொல்லல, இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். எதுவுமே தப்பு கிடையாது. சின்ன கிளாஸ்ல 15 8 கழிக்கிறது சொல்லித்தராங்க, 5-8 போகாது. அதனால அடுத்த இலக்கத்துல இந்த 10 வாங்கிக்கிட்டு 15 போச்சுன்னா 7. அப்ப அந்த 10 தான் வாங்கிட்டோம்ல, அங்க ஒண்ணும் இல்லை. அதே 25 போச்சுன்னா 15 போக 7, அங்க மீதி ஒரு 10 இருக்கு 18 சொல்லித்தராங்க. 5-8 போகாதுன்னு சொல்லிருந்தாங்கல்ல, அதுக்கு அப்புறம் பெரிய கிளாஸுக்கு வந்தப்புறம் 5-8 எட்ட கழிக்க சொல்லித்தராங்க. 5-8 போகாது, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. 5-8 போகும், மைனஸ் 3. அதுபோல சிவமும் சக்தியும் சிவனிடத்திலே சக்தி பங்கு கொண்டிருக்கிறாள் என்று எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு பாதியில் புரிஞ்சுக்க கூடாது. ஒரு மாணிக்கம் ஒளி வீசுது, அது மாணிக்கம் என்பதை ஒளியை கொண்டு அறிகின்றோம். அது மாணிக்கமா சாதாரண கல்லா? மாணிக்கத்துக்குரிய ஒளி இருந்தால் மாணிக்கம். இது பேப்பர் மலரா உண்மை மலரா? தூக்கிட்ட கொண்டு போனா தெரிஞ்சது. பேப்பர்லயே மலர் இருக்கு. ஆடுற பெண்கள்லாம் வந்து மல்லிகைப்பூ நெருக்கமான சரத்தை பின்னாடி கட்டிக்கிட்டு ஆடுறாங்க, வாடவே வாடாது, எத்தனை நாள் அப்படினாலும் வாடாது. ஆனா வாசனை இருக்கு மல்லிகைப்பூ மாதிரியே பிளாஸ்டிக் சினிவேஷன். மனத்தை கொண்டு மனதை அறிகின்றோம். தேன் இருக்கு, அது தேன் கலர்ல இருக்கிற ஒரு பொருளா இல்ல உண்மையான தேனான்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஒரு சொட்டு நாக்கில விட்டு பார்த்தா தேனின் சுவை இருந்தால் தேன், நெருப்பு போல தெரியுது. நாடகத்துல எல்லாம் நெருப்பு பத்திக்கிட்டு மாதிரியே காமிக்கிறாங்க. சிகப்பு கலர் பேப்பர் நல்லா கட் பண்ணி கீழே ஒரு ஃபேன் வச்சுட்டா அது அப்படியே அசையும், நெருப்பு பத்திட்டு ஜாலியா இருக்கும். அது நிஜமான நெருப்பாங்கிறது எப்படி கொஞ்சம் கிட்டக்கு போய் தொட்டு பார்த்தா தெரியும், தொடாம கிட்டக்கு போனாலே தெரியும் பெரிய நெருப்பா இருந்தா. சூட்டை கொண்டு இது நெருப்பு என்று உணர்வதைப் போலவும், சுவையை கொண்டு இது தேன் என்று உணர்வதைப் போலவும், மனத்தை கொண்டு இது மலர் என்றும் பலாப்பழம் என்றும் உணர்வதைப் போலவும், ஒளியை கொண்டு இது மணி என்று உணர்வதைப் போலவும், எதனை கொண்டு இவனை பெருமான் என்று அறிகின்றோமோ அது சக்தி. ஆகவே சக்தி சிவனை முழுவதும் வியாபித்திருப்பவளே தவிர ஒரு பகுதியில் இருப்பவள் அல்லள். சக்தி என்பவள் சிவனை முழுவதும் வியாபித்திருப்பவள், ஒரு பகுதியில் இருப்பவள் இல்லை. அவள் முழுவதும் வியாபித்திருக்கிறாள் எப்படி சொன்னார்னா, நன்கு புனை பங்கினள், முழுவதும் வியாபித்தவள். நல்லா பிடிச்சுக்கிட்டாப்பா சாமிய, சாமி வேறு இல்லை தான் வேறு இல்லை என்பது போல சமவேதைன்னு அவளுக்கு பேரு. நீக்கமர நிறைந்திருக்கிறாள். சமுத்திர ஜலத்துல உப்பு இருக்கு, உப்பு எங்க இருக்கு? எந்த இடத்துல சமுத்திரத்தை தெரிந்து குடிச்சாலும் உப்பு கிடைக்கும். உப்பு எங்கேயோ கடைஞ்சு இன்னொரு இடத்துல கரையல அப்படின்றது கிடையாது. சமுத்திர ஜலத்துல எல்லா இடத்திலும் உப்பு இருப்பதை போல பெருமானிடத்தில் எல்லா இடத்திலும் இப்படி இருக்கிறாள். சமவேதா சம்பந்தம் நன்கு புனை பங்கினள் என்று சொல்லப்படுகின்றாள். அவள் உலகத்தை படைத்து உலகெங்கிலும் வியாபித்திருக்கிறாள். திருவருள் தான் உலகத்தை படைக்குது, படைத்த பிறகு ஏன் வியாபிக்க வேண்டும் ஒரு கேள்வி வருது. இந்த ஒரு பாட்டுக்கு இவ்வளவு நேரம் பேசணுமா நீங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க, பேசிக்கிட்டே இருக்கலாம்ன்றதால பேச. உண்மையில பரமசிவத்திற்கு எந்த செயலும் கிடையாது. குமரகுருபுரன் சொல்றேன், உனக்கு என்னையா கஷ்டம், வீட்டுக்காரர் எல்லாத்தையும் செஞ்சுதான் கேட வைக்கிறேன், உனக்கு என்ன கஷ்டம்? நம்ம வீட்டிலையும் ரேஷன் கிடைக்கும் அம்மா போவாங்க, மளிகை கிடைக்கும் அம்மா போவாங்க, பால்காரன் பெல் அடிச்சா அம்மா பால் வாங்கி வைப்பாங்க, தயிர் குறைஞ்சா அம்மாவே செய்வாங்க, மார்க்கெட்ல இருந்து கறிகாரம் வாங்கி வைப்பாங்க, அதே நறுக்குவாங்க, சமையலும் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் அந்த அம்மாவே செய்யும். ஆனா கல்யாண ராமன் சார் வீட்டுக்கு போனே நல்லா சாப்பாடு போட்டாங்க, பேரை வாங்கி விடுவாரு. இன்னைக்குமே தலைவருக்கு பெயர் நிச்சயம், அது அவருக்கு என்றைக்குமே குறையாது. ஆனா எல்லா வேலையும் யார் செய்யணும்? தலைவி செய்யணும். இப்படி நம்ம வீட்டுல இல்ல, பெரிய வீட்டிலயே அப்படிதான் நடக்குதான். சீராட்டு நினைக்கிளை அச்சீராட்டும் சிறுமருந்துள் பேராட்டி விளையாட்டு உன் பெயர்த்தாகி நடந்தது. பெருமானே உனக்கு எந்த செயல் துன்பமும் இல்லை, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவன் செஞ்சிருந்தா. அதுக்காக அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லல கும்பிட குருபுரர், அந்த பேராட்டி விளையாட்டுனர் அவனும் சிரமப்படாம தான் செய்யறான். இன்னும் பத்து பேர் வந்தாலும் அவன் செய்து போடுவான். அந்த பேராட்டி விளையாட்டு உன் பெயர்த்தாக இருந்தது, ஆனா பேர் மட்டும் உனக்கு கொடுத்துருவா. இந்த பஞ்சகிருத்திய நடனத்தை அம்பலவாணர் செய்யறாரு, பேர் அவர் வாங்கிட்டு வருவார். உண்மையில் செய்வது சிவகாம சுந்தரி தான்.